ட்ரேசி கே ஸ்மித் கவிதைகள், மொழிபெயர்ப்பு மலர்விழி. கவிதை ஒன்று. கடவுளே, அது நட்சத்திரங்களால் நிறைந்திருக்கிறது. அதை பெரியதாகவும் நமக்கு தெரிந்ததற்கு சமமாகவும் நினைக்க விரும்புகிறோம். அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு மனிதன், அல்லது மிருதங்களின் நகரத்திற்கு எதிராக ஒரு மனிதன். ஒரு மனிதன் உண்மையில் அவன் மனிதனில்லை, புரிந்து கொள்வதற்காக அனுப்பப்பட்டவன். கூட்டமாய் பயணிக்கும் மனிதர்கள் இப்போது சிவப்பு எறும்புகளைப் போல அவனை துரத்துகிறார்கள். அமெரிக்காவின் காற்சட்டைகளை அவிழ்த்து விடுங்கள். ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான், இறக்குவதற்கு ஒரு சுமையுடன் கப்பலை பிடிக்க. இந்த செய்தி எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. ஆயினும் இது கடலுக்கடியில் உள்ள வாழ்க்கையை போல் இருக்கலாம். அமைதியான, மிதமான, வினோதமான, தீங்கற்று, பழமையான நினைவு சின்னங்களின் வடிவமைப்புடன். சிலர் கற்பனை செய்ய விரும்புகிறார்கள். பிரபஞ்சத்தின் தாயொருத்தி நட்சத்திரங்களின் ஊடே பார்க்கிறாள். ஆம் ஆம் என்று வாய்விட்டு சொல்லியபடி நாம் வெளிச்சத்தை நோக்கி குறுநடையுடன் சொல்லும்போது விளிம்புகளில் தள்ளாடினால் அவள் உதட்டை கடிக்கிறாள். அவள் மார்பில் நம்மை ஏந்தி கொள்ள ஏங்கியவாறு அவள் சிறந்ததையே நம்புகிறாள். தந்தை பக்கத்து அறையில் புயலென நுழைந்து ராஜ்யத்தின் படை வருகிறதென கூச்சலிடுகிறார். எது நம் தாடையை உடைக்கும் என்ற கவலை இனி இல்லை. சில நேரங்களில் நான் ஒரு ஊரக சமூகத்தில் உள்ள நூலகத்தை பார்க்கிறேன். திறந்த பெரும் அறையில் அனைத்தும் உயரமான அலமாரிகள் மற்றும் ஒட்டுமொத்த மக்களால் கொறிக்கப்பட்ட பென்சில்கள் புழக்கத்தில் உள்ள ஒரு கோப்பையில் உள்ளன. வார கணக்கில் ஒருவருக்கு அல்லது இன்னொருவருக்கு சொந்தமாக குடும்ப பெயர்களின் குறுகிய வரிசையில் புத்தகங்கள் எல்லா நேரங்களிலும் இங்கு வாழ்கின்றன. பெரும்பாலும் இரவில் ஒரு முகத்துடன் பேசும் ஒரு ஜோடி கண்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க பொய்கள். இரண்டாவது கவிதை. சார்ல்டன் ஹெஸ்டன் உள்ளே அனுமதிக்கப்படுவதற்காக காத்திருக்கிறார். அவர் ஒரு முறை பணிவுடன் கேட்டார். மேல் வயிற்றிலிருந்து கத்தி இரண்டாவது முறை. மூன்றாவது முறை அவர் அதை மோசஸை போலவே செய்தார். உயர உயர்த்திய கைகள், பயமுடையதொரு வெள்ளை முகம், மிருதுவான சட்டை, நேர்த்தியான அங்கி. அவர் கொஞ்சம் குனிந்து உள்ளே வருகிறார். பின்னர் நிமிர்கிறார். அறையை நுட்பமாக நோக்குகிறார். நான் சைகை செய்யும் வரை அவர் நிற்கிறார். பின்னர் அவர் அமர்கிறார். பறவைகள் மாலை நேர கீச்சொலிகளை தொடங்குகின்றன. யாரோ கீழே கறிக்கட்டைகளை எரிக்கிறார்கள். என்னிடம் விஸ்கி இருந்தால் எடுத்துக்கொள்வார், இல்லையென்றால் தண்ணீரை. நான் முதலிலிருந்து தொடங்கச் சொன்னேன், ஆனால் அவர் பாதியிலிருந்துதான் ஆரம்பித்தார். உலகம் தலைகீழாய் மாறும் முன்பு அது எதிர்காலமாய் இருந்தது என்று கூறுகிறார். கதாநாயகர் உயிர் பிழைத்தவர் கடவுளின் வலது கரம். அவர் நிலவின் வெற்றிடத்தை பார்க்கிறார். எனக்கு அங்கு செங்கல்லாலும் எலும்பினாலும் கட்டமைக்கப்பட்ட மொழி தெரிகிறது. அவர் தனது இருக்கையில் நேராக அமர்ந்தபடி மெதுவாக நீண்ட துயர்மிக்க பெருமூச்சை உள்ளிழுத்து பின்விடுகிறார். எனக்கு தெரிந்தவரை நான் இந்த பூமியின் கடைசி உண்மையான மனிதன். நான் புகைப்பிடிக்கலாமா? வெளியே குரல்கள் மென்மையாகின்றன. விமானங்கள் புறப்படுகின்றன அல்லது திரும்பச் செல்கின்றன. அவள் படுக்கைக்கு செல்ல விரும்பவில்லை என்று யாரோ ஒருவர் அழுகிறார். காலடிகள் முன் செல்கின்றன. பக்கத்து வீட்டு முற்றத்தில் ஒரு நீரூற்று தனக்குத்தானே பேசிக்கொள்கிறது. இரவின் காற்று வீட்டின் உட்புறத்தில் ஒலி எழுப்புகிறது. அது மற்றொரு காலம். நாங்கள் முன்னோடிகளாக இருந்தோம். அவர் மீண்டும் பேச்சை தொடர்ந்தார். இங்கே உயிருடன் இருக்க சண்டையிடுவீர்களா? பூமியில் பயணிக்க கடவுளுக்கு தெரியும் எங்கே என. பனிக்கட்டிக்கு அதியில் புடைந்த அட்லாண்டஸ் ஒரு நாள் காட்சியிலிருந்து மறைந்தது. தற்போதது கடினமான பனிப்பாறையாக மாறியதை நினைக்கிறேன். ஓ, நம் கண்கள் இருட்டுக்கு பழகிவிட்டன. மூன்றாவது கவிதை. நாம் தனியாக இருக்கிறோம் என்று நம்புவதே மிகப்பெரிய தவறு. கனப்பொழுதில் மற்றவர்கள் வந்து போய்விட்டனர். எல்லாம் சேர்ந்து விண்வெளி முழுக்க நெரிசல் நிறைந்திருக்கலாம். பொங்கி வழியும் ஆற்றலை நாம் பார்க்கவோ அல்லது உணரவோ இல்லை. வாழ்ந்து இறந்து முடிவெடுத்து எல்லா கிரகங்களிலும் திடமாக கால் தடத்தை பதிக்கிறார்கள். கட்டளையிடும் பெரும் நட்சத்திரங்களை கும்பிட்டு அவர்கள் தம் நிலவுகள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது கற்களை வீசுகிறார்கள். அவர்கள் மட்டுமே அவர்களுக்கும் நமக்குமான மினுமினுக்கக்கூடிய பெரிய கரும் தூரத்தை வியந்து தெரிந்து கொள்ளும் ஆசையுடன் வாழ்கிறார்கள். ஒருவேளை இறந்தவர்களுக்கு தெரியும், அந்தி நேரத்தில் மினுக்கும் ஒரு மில்லியன் விண்மீன்களின் ஒளிக்கீற்றுக்களை கண்டு அவர்கள் கண்கள் இறுதியாக விரிவடைகின்றன. என்ஜின்கள் இயக்கப்படும் சத்தம், வெறித்தனமான ஹாரன் சத்தம் இடைவிடாமல் கேட்கிறது. அலைவரிசையை மாற்ற இயலாத வானொலி போல படுக்கைக்கு ஒரு அடி கீழே நான் இருக்க விரும்புகிறேன். அகலத் திறந்தவாறு வெள்ளமாய் ஒரே நேரத்தில் எல்லாம் பாயவும் மற்றும் இறுக்கமாக மூடியவாறு எதுவும் தப்பிக்க முடியாதபடியும் நேரமும் தன்னைத்தானே சுருட்டிக்கொண்டு புகை போல சுழல வேண்டும். அவ்விதமாய் நான் இப்போது என் தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கலாம். அவர் தனது புகைக்குழாயின் முகப்பில் எரியும் தீக்குச்சியை உயர்த்தும் போது 1959 வருடம் குளிர்காலத்தில் முதல் முறையாக